الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله والصلاه والسلام على اشرف الخلق سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كلوا من طيبات ما رزقناكم وقال ايضا يا ايها الذين امنوا انفقوا من طيبات ما كسبتم وما اخرجنا لكم من الارض صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இதனை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு இந்த கோடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அவருடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் சொத்து செல்வங்களையும் மற்றும் உண்டான வளங்களையும் தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக இந்த மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு இறக்கி வைத்திருக்கின்ற இந்த தீனுல் இஸ்லாத்திலே நாம் கண் விழித்ததிலிருந்து தூங்க செல்லும் வரைக்கும் என்ன என்ன காரியங்களில் ஈடுபடுகின்றோமோ அந்த காரியங்கள் எல்லாம் சம்பந்தமாகும் வழிகாட்டல்களை அல்லாஹு தஆலா அவனுடைய குர்ஆனிலும் அவனுடைய தூதர் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னாவிலும் எங்களுக்கு தந்திருக்கிறான். நாங்கள் எப்போது அந்த வழிகாட்டல்களை புறக்கணிக்கின்றோமோ அந்த நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பம் கஷ்டம் ஏற்படும் என்பதில் சந்தேகம் கிடையாது. வழிகாட்டல்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த உலகத்திலே நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அவர்களை நாங்கள் மறுமை நாளிலே குருடர்களாக எழுப்புவோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே எங்களுடைய சமுதாயத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை சம்பந்தமாக நாம் பேசியாக வேண்டி இருக்கிறது. அல்லாஹு தஆலா எப்படி நாங்கள் இபாதத்து செய்ய வேண்டும், குடும்பம் நடத்த வேண்டும், அரசியல் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றானோ அதே போன்று அவன் நாங்கள் எப்படி எங்களுடைய பொருள்களை சொத்துக்களை சேகரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், செலவழிக்க வேண்டும் என்றெல்லாம் மிக தெளிவாக எங்களுடைய தீனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இரண்டு இடங்களிலே பின்வருமாறு சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு நாங்கள் தந்தவற்றிலிருந்து நல்லவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் இருக்கலாம், ஹலாலானவை இருக்கலாம், ஹராமானவை இருக்கலாம், ஹலாலானவற்றை மாத்திரம் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸபதும், நீங்கள் செலவு செய்கின்ற பொழுது நீங்கள் உழைத்தவற்றிலிருந்து நல்லவற்றை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். நல்லவற்றை செலவு செய்யுங்கள், ஹராமானவற்றை செலவு செய்ய முடியாது. எனவே நாங்கள் சாப்பிடுகின்ற சந்தர்ப்பத்திலும், நாங்கள் அனுபவிக்கின்ற சந்தர்ப்பத்திலும், மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலும் எங்களிடத்திலே இருக்கின்ற அந்த பணம், அந்த சொத்து, அந்த செல்வம் ஹலாலானதா, நல்லதா, உரிய முறையில் அது கிடைத்ததா என்பதனை பற்றி ஒரு தடவைக்கு நாங்கள் பல தடவை சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கான காரணம் என்னவென்றால், நாங்கள் இபாதத்து செய்யலாம், திலாவத்துல் குர்ஆனிலே ஈடுபடலாம், ஹஜ் செய்யலாம், உம்ரா செய்யலாம், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யலாம், இஸ்திக்ஃபார் செய்யலாம், ஆனால் இவற்றிலெல்லாம் ஈடுபடுகின்ற பொழுது எங்களுடைய இந்த உழைப்பு, இந்த பணம், இந்த சொத்து செல்வம் ஹலாலாகத்தான் எங்களிடத்திலே வந்திருக்கிறதா என்பதனை பற்றி சிந்திக்காத போது எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள், யா ஸஅத் அஃப் மத்அமக யக்கும் முஸ்தகும் முஸ்தஜாப தஅவா. ஸஅதே, நீ உன்னுடைய உணவை, உன்னுடைய சாப்பாட்டை நல்லதாக ஹலாலானதாக ஆக்கிக்கொள், அப்போதுதான் உன்னுடைய துஆ அங்கீகரிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வட்டியின் மூலமாக, லஞ்சத்தின் மூலமாக, கொள்ளையின் மூலமாக நாங்கள் சம்பாதிக்கின்ற பணம், நாங்கள் அநாதைகளுடைய சொத்துக்களை மிக மோசமாக அனுபவித்து அவற்றின் மூலமாக எங்களுடைய உடம்பை நாங்கள் வளர்த்திருந்தால், எங்களுடைய வீட்டை நாங்கள் கட்டியிருந்தால், எங்களுடைய வியாபார ஸ்தானத்தை நாங்கள் வளர்த்திருந்தால், எங்களுடைய தொழிலை நாங்கள் அபிவிருத்தி செய்திருந்தால், நாங்கள் எவ்வளவுதான் துஆ கேட்டாலும் அந்த துஆ அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பதனைத்தான் அந்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் பிரபல்யமாக கேட்ட ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஒரு மனிதனை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மனிதன் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டு விட்டு வருகிறான். அல்லாவிடத்திலே வானத்தை நோக்கி கையை உயர்த்தி, யா அல்லாஹ், என்னுடைய துஆவை அங்கீகரிப்பாயாக என்று கேட்கிறான். ஆனால் அவன் சாப்பிட்டிருக்கின்ற சாப்பாடு ஹராமாக இருக்கிறது, அவன் குடித்திருக்கின்ற பானம் ஹராமாக இருக்கிறது, அவனுடைய உடம்பு இந்த ஹராத்தினால்தான் போஷிக்கப்பட்டதாக இருக்கிறது. அன்னா இஸ்தஜாபுலஹு, அப்படிப்பட்டவனுடைய அந்த பிரார்த்தனை எப்படித்தான் அங்கீகரிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது ஒரு ரூபாயாக இருக்கலாம், நாங்கள் அணிந்திருக்கின்ற ஒரு ஷேட்டாக இருக்கலாம், நாங்கள் காலிலே போட்டிருக்கின்ற ஒரு பாதணியாக இருக்கலாம். நாங்கள் ஹலாலான முறையில் தான் அதனை சம்பாதித்திருக்க வேண்டும். அனுமதிக்கப்பட்ட வியாபாரத்தின் மூலமாக, எங்களுக்கு யாராவது கிஃப்ட் தந்தால் அதனை எடுத்ததன் மூலமாக, எங்களுக்கு ஹலாலான முறையிலே வாரிசாக கிடைத்த சொத்தின் மூலமாக, இந்த அடிப்படையில் அல்லாமல் களவின் மூலமாக, லஞ்சத்தின் மூலமாக, திருட்டின் மூலமாக, வட்டியின் மூலமாக அந்த பணம் சம்பாதிக்கப்பட்டுமாக இருக்குமாக இருந்தால், நாங்கள் எவ்வளவுதான் இபாதத்து செய்தாலும் அந்த இபாதத்துக்களில் எந்த பெருமதியும் கிடையாது என்பதை நாங்கள் கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். குல்லு குல்லு நபத்தி குல்லு ஜசதி நபத்த மின் சுஹத்தின் ஃபன்னாரு அவுலாபிஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு உடம்பை ஒரு மனிதன் வைத்திருக்கிறான், ஆனால் அந்த உடம்பு ஹராமான முறையில் தான் வளர்ந்திருக்கிறது என்றார், அந்த உடம்புக்கு சுவர்க்கம் பொருத்தமானது அல்ல, நரகம் தான் பொருத்தமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மற்றவர்களுடைய வயிற்றில் அடித்து விட்டு, மற்றவர்களுடைய சொத்துக்களை சூறையாடி விட்டு, லஞ்சம் எடுத்து விட்டு கொடுத்து விட்டு, போதை வஸ்துக்களை கடத்தி வந்து விட்டு, போதை வஸ்துக்களை விற்பனை செய்து விட்டு, நாம் சம்பாதித்திருக்கின்ற பணத்தின் மூலமாக நாம் செய்கின்ற சதக்காக்களும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது, நாம் செய்கின்ற துஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது எங்களுடைய பரம்பரையை கூட பாதிக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கிறது என்றால், இலங்கை முஸ்லிம்களுடைய வியாபார கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக அண்மை காலத்தில் இந்த நாட்டிலே பேசப்படுகின்ற விஷயங்களை பார்க்கின்ற பொழுது, ஏனைய சமுதாயங்கள் கூட தங்களுடைய விரலை கொண்டு வந்து மூக்கிலே வைத்துவிட்டு அதிசயமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நிலைமைகள் மாறி இருக்கின்றன. இந்த உலகத்திற்கு நியாயமான வியாபாரத்தை காட்டிக் கொடுக்க வேண்டியவர்கள் நாங்கள். நபி ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே வந்து செய்த மிகப்பெரிய புரட்சியை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அவர்கள் அந்த சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய அளவை நிறுவையிலே மோசடி செய்யாதீர்கள், மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளிலே கையை வைக்காதீர்கள் என்று சொன்னார்கள். ஒரு நபியை கூட அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான் அளவை நிறுவையிலே மோசடி செய்யாமல் அந்த சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதற்காக. அவ்வளவு தூரம் அந்த விஷயத்திலே அந்த நபி கவனம் எடுத்திருக்கிறார்கள் என்றால், நாம் அதிலிருந்து எவ்வளவு பெரிய படிப்பினை எடுக்க வேண்டி இருக்கிறது சகோதரர்களே. ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு அஸத் எனப்படக்கூடிய கோத்திரத்தை சேர்ந்த இப்னு லுதுபியா எனப்படக்கூடிய ஒருவரை ஜகாத் சேகரிப்பதற்காக அவருடைய அனுப்புகிறார்கள். அவர் ஒரு சஹாபி, அவர் ஒரு பிரதேசத்திற்கு ஜகாத் சேகரிப்பதற்காக வேண்டி போகிறார். போய்விட்டு திரும்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்.
வந்து ஒரு தொகை சொத்து செல்வங்களை சுட்டிக்காட்டி, இதுதான் ஜக்காத்தாக நான் திரட்டிய பணம், சொத்து இதோ இருக்கிறது இன்னொரு பக்கத்திலே, அது எனக்கு கிஃப்டாக அன்பளிப்பாக தரப்பட்டது என்று ஒரு தொகை பணத்தை சொத்துக்களை சுட்டிக்காட்டி அவர் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, மஸ்ஜிது நபவியிலே இந்த சம்பவம் நடைபெறுகிறது. ஒரு தொகை பணத்தையும் சொத்துக்களையும் சுட்டிக்காட்டிய அந்த இப்னு துபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது எனக்கு ஜகாத்தாக திரட்டப்பட்ட பணம், இது எனக்கு கிஃப்டாக கிடைத்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படியா, நீ வீட்டிலே இருந்திருந்தால், உன்னுடைய தாய் தகப்பனுடைய வீட்டிலே இருந்திருந்தால் இந்த அன்பளிப்புகள், இந்த பரிசுகள் உனக்கு கிடைத்திருக்குமா? நீ ஒரு அதிகாரியாக, ஜகாத்தை திரட்டக்கூடியவராக, ஒரு பதவியை சுமந்து அந்த மக்களிடத்திலே போனதனால் தானே உனக்கு இந்த பரிசுகள் கிடைத்திருக்கின்றன. இது ஹராம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் தொடர்ந்தும் சொல்லுகிறார்கள், எந்த மனிதன் இந்த அடிப்படையிலே தன்னுடைய சொத்துக்களை திரட்டிக் கொள்வானோ, அந்த மனிதன் திரட்டிய சொத்து ஒரு ஒட்டகமாக இருந்தால் அதனையும் சுமந்து கொண்டு கியாமத்து நாளிலே வருவான். அது சத்தமிட்டுக் கொண்டிருக்கும். அது ஆடாக இருந்தால், அல்லது அது ஒரு மாடாக இருந்தால், அதுவும் அது சத்தமிட்டுக் கொண்டிருக்கும். அந்த மகிஷரிலே இருக்கின்ற எல்லோரும் அதனை பார்ப்பார்கள் என்ற கருத்திலே சொல்லிவிட்டது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுடைய இரண்டு கைகளையும் மேலே உயர்த்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால், சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய கமுக்கட்டினுடைய வெண்மை தன்மை தெரிகின்ற அளவுக்கு அவர்கள் கையை மேலே உயர்த்தி சொன்னார்கள், அலா ஹல் பல்லஹு, அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை எட்டி வைத்து விட்டேனா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ரிவாயத் எதனை காட்டுகிறது? வழக்கமாக நாங்கள் கிஃப்டுகளை பற்றி சொல்லுகிறோம். அந்த கிஃப்ட் ஒரு சாதாரண ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு சாதாரண மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது அது ஹலாலாக மாறுகிறது. ஆனால் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பொறுப்பானவர்களுக்கும் அவர்களுக்கு கீழால் இருக்கின்ற பொதுமக்கள் வழங்குகின்ற அந்த கிஃப்டுகள் லஞ்சமாகத்தான் பார்க்கப்படும். அந்த அளவு தூரம் இஸ்லாம் அந்த விஷயத்திலே கவனமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு மனிதன், கிர்கிரா எனப்படக்கூடிய ஒரு மனிதன், ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொது சொத்துக்களுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதர், அவர் ஒருமுறை ஷஹீதாகி விழுந்து கிடக்கிறார். அந்த ஜனாசாவை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மனிதன் நரகத்தில் இருக்க நான் கண்டேன் என்று சொல்லுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொத்துக்களுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன் நரகத்தில் இருப்பதா என்று சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த நேரத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம், இந்த மனிதன் நரகவாதி. காரணம், இந்த மனிதன் பொது சொத்திலே இருந்த ஒரு மேலங்கியை, சாதாரணமான ஒரு ஜுப்பாவை திருடி மறைத்து வைத்துக் கொண்டார். எனவே இதோ அந்த ஆடை இருக்கிறது, அந்த மனிதன் அந்த மேலங்கியை அணிந்த வண்ணம் நரகத்தில் இருக்க நான் கண்டேன், ரஐதுஹு பின்னார் வஹுவ மஅ அபாதிஹி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கனீமத்துடைய பொருட்கள் என்றால் அதனை நாங்கள் கொள்ளை பொருட்கள் என்று சொல்வோம். எதிரிகள் விட்டு சென்ற பொருளை சஹாபாக்களுக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விகிதாச்சாரங்களின் அடிப்படையில் பங்கீடு செய்வார்கள். அவ்வாறு பங்கீடு செய்வதற்கு முன்னால் அதிலிருந்து யாராவது ஒரு சின்ன பகுதியை எடுத்துக்கொண்டாலும் அதுவும் ஹராம் மாத்திரமல்ல, நரகத்திலே ஒரு மனிதன் நுழைவதற்கு காரணமாக அமைகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு கிஃப்ட், சாதாரணமான ஒரு அன்பளிப்பு, அது ஒரு ரிஷ்வாவாக, ஒரு பிரைபரியாக மாறுகிறது. அனுமதிக்கப்பட்ட ஒரு கனிமத்தில் இருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு பொருள் அனுமதி இல்லாமல் எடுக்கப்படுகின்ற பொழுது அதுவும் நரகத்துக்கு ஒரு மனிதனை விட்டு செல்கிறது என்றால், நாங்கள் எமது வாழ்க்கையிலே அன்றாடம் சாப்பிடுகின்ற வட்டி, அதனுடைய தன்மை என்ன என்று சிந்தித்து பார்ப்போம். வட்டியை எடுப்பதும் கொடுப்பதும் சாதாரண குற்றம் அல்ல. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக யுத்தம் செய்வதற்கு, அல்லாஹ்வும் ரசூலும் அப்படிப்பட்டவர்களோடு யுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவியுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். மிக கடுமையான ஒரு வசனம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமது வாழ்க்கையிலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். எமது வாழ்க்கையிலே வந்து சேர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும், ஒவ்வொரு ஷேட்டும், ஒவ்வொரு காலணியும், நாங்கள் அணிந்திருக்கின்ற ஒவ்வொரு தொப்பியும் கூட ஹலாலான முறையில் எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறதா என்பதனை பற்றி ஒரு தடவைக்கு பல தடவை நாங்கள் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லஞ்சம் சர்வசாதாரணமாக நாட்டிலே தலை விரித்து ஆடிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கடந்த சுதந்திர தினத்து உரையில் கூட ஜனாதிபதி அவர்களால் அந்த விஷயம் மிக தெளிவாக சொல்லப்பட்டது. இந்த நாட்டிலே இருந்து குழப்ப நிலையை நாங்கள் ஒழிக்க முடிந்தது, இந்த நாட்டிலிருந்து இந்த லஞ்சத்தை ஒழிக்க முடியாது இருக்கிறது என்று பகிரங்கமாக நாட்டின் தலைவர் சொல்லக்கூடிய அளவுக்கும் இந்த நாட்டிலே லஞ்சம் பிரைபரி என்பது தலைவிரித்து ஆடுகிறது. அந்த நேரத்திலே முஸ்லீம்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? முஸ்லீம்கள் அந்த விஷயத்திலே முன்மாதிரியாக, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅன அர்ராசி வல் முர்தசி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஞ்சம் கொடுப்பவரையும் பிரைபரி கொடுப்பவரையும் எடுப்பவரையும் சபித்திருக்கிறார்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. அவ்வளவு தூரம் கடுமையான மோசமான ஒரு குற்றமாக அது இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போதை வஸ்துக்களை, டிரக்ஸ் எனப்படுகின்ற இந்த போதை வஸ்துக்களை கடத்தி வருவது மாத்திரமல்ல, விற்பனை செய்வது மாத்திரமல்ல, பாவிப்பது மாத்திரமல்ல, எல்லாமே பயங்கரமான குற்றங்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் ஹம்ர், அல்லாஹு தஆலா இந்த மதுவை லானத் செய்திருக்கிறான், சபித்திருக்கிறான், கர்ஸ் பண்ணி இருக்கிறான். மாத்திரமல்ல, அதனை குடிப்பவர், அதனை விற்பனை செய்பவர், அதற்காக வேண்டி கணக்கு எழுதுபவர், அதனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுபவர், அதனை விற்பனை செய்யும்படி கேட்பவர் என்று அந்த மதுவோடு சம்பந்தப்பட்ட அனைவரையும் அல்லாஹு தஆலா சபித்திருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முஸ்லீம் ஒரு நாளும் போதை வஸ்துக்களை நாட்டுக்கு கடத்தி வருபவனாக இருக்க மாட்டான், மாத்திரமல்ல அதற்கு உடந்தையாக இருக்க மாட்டான், அதற்கு எதிராக போராடுபவன் தான் முஸ்லீமாக இருப்பான் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிஷ்டரா தரிக்கத்தன் ஃபஹுவ யஅலமு ஃபக்கத் இஷ்டரக ஃபீ இஸ்மிஹி வஆரி. ஒரு மனிதன் களவாடப்பட்ட ஒரு பொருளை வாங்குகிறான், அவனுக்கு நன்றாக தெரியும் இது களவெடுக்கப்பட்ட ஒரு பொருள் என்று. அவ்வாறு தெரிந்திருந்தும் அந்த களவெடுக்கப்பட்ட பொருளை அவன் கொள்வனவு செய்வானாக இருந்தால் அந்த பாவத்திலே அவன் பங்கெடுக்கிறான், அதனால் கிடைக்கின்ற அவமானம், நாளை மறுமையிலே கிடைக்கின்ற அவமானத்திலும் அவனுக்கு பங்கிருக்கிறது என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியாக ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பாவங்களை பட்டியல்படுத்தினார்கள். அதிலே ஒரு பாவம் தான் ஷிர்க் வைப்பது, அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைப்பது. இரண்டாவது பாவம் தாய் தகப்பனுக்கு மாறு செய்வது, அவருடைய மனதை நோவடிப்பது, அவர்களை கவனிக்காமல் விடுவது. இரண்டாவது அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், அல் யமீனுல் கமூஸ், பொய் சத்தியம் செய்வது. ஒரு வியாபார பண்டத்தை பிழையான பண்புகளை கொண்டு விற்பனை செய்வது. இந்த பண்டம் இந்தியாவில் செய்யப்பட்டது என்று சொல்லுவான் ஒரு மனிதன், ஆனாலும் அது இலங்கையில் செய்யப்பட்டதாக இருக்கும், அதனுடைய எக்ஸ்பயரி டே போட்டு போயிருக்கும், ஆனாலும் அதற்கு மேலால் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி அவன் பிழையாக அதனை விற்பனை செய்கின்றான் என்றால் அது ஒரு மனிதனை நரகத்தில் அமிழ்த்தக்கூடிய பாவம் மட்டுமல்ல, அது ஒரு பெரும் பாவம் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வியாபார பண்டத்தை பொய் சொல்லி விற்பது சாதாரணமான ஒரு குற்றம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று மனிதனை அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவனை ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டான். அவர்களிலே ஒருவன் யார், அல் முனஃபிக்குஸ்ல் அத்தஹூபில் ஹல்பில் காதி, தன்னுடைய வியாபார பண்டத்தை பொய்யான சத்தியத்தை கொண்டு வர்ணித்து விற்பனை செய்கின்றானே, அந்த மனிதனை நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா பார்க்கவும் மாட்டான், அவனை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி அருமையான விஷயங்களை நாங்கள் இஸ்லாத்திலே பார்க்கிறோம். ஆனால் யாரெல்லாம் நீதி நியாயமாக வியாபாரம் செய்கிறார்கள், அஸ்தாதிக்குல் அமீன் மஅன் நபியீன வஸ்தித்தீன வஸ்தாலிஹீன், நல்ல முறையில் உண்மை பேசுகின்ற, நியாயமாக நடக்கின்ற, நம்பிக்கை நாணயமாக நடக்கின்ற வியாபாரியை பொறுத்தவரையில் அந்த வியாபாரி நாளை மறுமையிலே நபிமார்களோடு இருப்பான், சாலிஹானவர்களோடு இருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே வியாபாரம் செய்யலாம், செய்ய வேண்டும். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சொந்த கையினால் உழைத்து வாழ்ந்தார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆடு மேய்க்காத எந்த ஒரு நபியும் இல்லை என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. அந்த அளவு தூரம் அந்த உழைப்பு முயற்சிகளை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. ஒரு மனிதன் மற்றவர்களுடைய கையை நம்பி வாழ்வது, பிச்சை வாங்குவது என்பது நாளை மறுமையிலே அவனுடைய முகத்திலே இருக்கின்ற சதையை இல்லாமாக்கிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த சந்தர்ப்பத்தில் பிச்சை வாங்க வேண்டாம், மற்றவர்களிலே தங்கி இருக்க வேண்டாம், நீங்கள் உழைத்து சாப்பிடுங்கள் என்ற கருத்தை எங்களுக்கு அதனூடாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டிலே முன்மாதிரியான வியாபாரிகளாக, மற்றவர்களுக்கு கூட முன்மாதிரியான வியாபாரிகளாக, ஹலாலை முற்றுமுழுதாக பேணுபவர்களாக, ஹராத்தை முற்றுமுழுதாக தவிர்ப்பவர்களாக நாம் எமது வியாபார கொடுக்க வாங்கல்களை அமைத்துக் கொள்கின்ற பொழுது நிச்சயமாக அது அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமாகவும் பரக்கத்தாகவும் அமைகின்ற அதே சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டில் இருக்கின்ற ஏனைய சமுதாயத்தவர்களாலும் கூட நாம் கவரப்படக்கூடியவர்களாக மாறுவோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமை நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கடனோடு மரணிக்கின்ற ஒருவனுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாஸா தொழுவிக்கப்படவில்லை மஸ்ஜிதிலே என்றால், கடன் என்றால் என்ன, அனுமதிக்கப்பட்ட ஒன்றை அவன் பெற்றுக் கொள்வது, அதனை கொடுக்காத நிலையில் அவன் மரணிக்கின்ற பொழுது அவனுடைய அவன் ஷஹீதாக இருந்தாலும் அவனுக்கு மன்னிப்பில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவு தூரம் அது விடயமாக கவனம் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நான் நினைக்கின்றேன், இது விடயமாக நாங்கள் மிகவும் அதிகமாக விழிப்புணர்வை இந்த சமுதாயத்திலே கொடுக்க வேண்டி இருக்கிறது. கடந்த வாரம் சுமாராக 480 கிலோ கிராம் பாரமான குடு இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த அந்த குடுவிலே சம்பந்தப்பட்டவர்கள் வேற்று நாட்டு ஒரு முஸ்லிம் நாட்டைச் சேர்ந்த ஒரு யுவதியும் 2 ஆண்களும் என்ற செய்தியை நாங்கள் இந்த பத்திரிகையிலே பார்த்தோம். நாங்கள் அவமானப்பட வேண்டி இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்க முடியும். நாம் இந்த நாட்டுக்கு அப்படியான துரோகத்தை செய்து நாம் மற்றவர்களிடத்திலே அவப்பெயரை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹலாலான வழிகள் எவ்வளவு திறந்திருக்கின்றன, அவற்றையெல்லாம் நாங்கள் கண்டுபிடித்து நாங்கள் வளரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வல்ல நாயன் மூத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலும் ஹலாலான சம்பாத்தியத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய உழைப்பை ஹலாலாக்குவதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தருவாயாக. மற்றவர்களுடைய உடம்பை, மற்றவர்களுடைய உள்ளங்களை எந்த வகையிலும் புண்படுத்தாதவர்களாக, அவர்களை திருப்திப்படுத்தியவர்களாக இந்த உலகத்தை விட்டும் போகக்கூடிய வாய்ப்பை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நாளை மறுமையிலே பிர்தௌஸுல் ஆலா என்ற சுவர்க்கத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன்.